நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, பண்ணைகள்ல கொட்டகை முறையில, அதாவது இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த முறையில் வெள்ளாடுகளை வளர்க்கும் போது என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி கடந்த 2 வார நிகழ்ச்சிகளில் நம்ம கேட்டுட்டு வந்தோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியாக இன்றைக்கி கொட்டைகளை வளர்க்கப்படுற இந்த வெள்ளாடுகளில் இனப்பெருக்க பராமரிப்பை நம்ம எப்படி மேற்கொள்ளணும், அதே மாதிரி ஆடுகள் விற்பனையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கங்கள் சொல்ல இருக்காங்க சரவணம்பட்டியில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையத்தினுடைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் ஆறுமுகம் அவங்க. கேட்போமா? இப்போ ஒரு பண்ணை வந்து நம்ம நல்ல லாபகரமாக நடத்தணும் அப்படிங்கும்போது, நீங்கள் ஏற்கனவே அந்த ஆடுகள் தேர்ந்தெடுக்கும் போது சொன்னீங்க ரெட்டை குட்டிகள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எவ்வளவு குட்டிகள் அது ஈனுது, தகுந்த இடைவெளியில குட்டிகள் ஈனிட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அந்த இனப்பெருக்க தன்மை வந்து எப்படி, அதுல வந்து என்ன மாதிரி கவனம் செலுத்தணும்?
ஒரு கால்நடை பண்ணை, அது ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை எந்த பண்ணையாக இருந்தாலும், அந்த பண்ணையில இனப்பெருக்க வெற்றி அதுதான் மிக 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 முக்கியமானது. ஒட்டு மொத்த வருமானத்தை இந்த இனப்பெருக்க பராமரிப்பு தான் நிர்ணயிக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் நல்ல கொட்டகை போட்டிருக்கோம், நல்ல தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா இந்த இனப்பெருக்க பராமரிப்பு முறையை சரியாக கையாளவில்லைன்னா நம்ம அதிகமான குட்டிகளை பெற முடியாது. அப்போ எவ்வளவு குட்டிகளை விற்கிறோமோ அதுதான் நமக்கு லாபம். அப்ப அந்த குட்டிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இனப்பெருக்க பராமரிப்பு தான் மிக மிக முக்கியமான பராமரிப்பு. வெள்ளாடுகள் பொதுவாக வருடம் முழுக்க பருவத்துக்கு வரக்கூடிய ஒரு கால்நடை தான், 20 நாட்களுக்கு ஒரு முறை வரும். ஆனால் முதல் முறையில, அதாவது வந்து ஒரு குட்டி பிறந்து வளர்ந்து இனப்பெருக்க வயதை அடைவது, இப்போ நான் முதல்ல சொல்லும் போது இந்த நாட்டு ஆடுகள்ல திறன் குறைவாக இருக்கு, வளர்ச்சி வேகம் கம்மியா இருக்கு, பிறப்பு எடை கம்மியா இருக்கு, பால் உற்பத்தி குறைவாக இருக்கு அப்படிங்கறதுல இந்த வளர்ப்பு முறை ஒரு மிகவும் முக்கிய காரணம். என்னன்னா மேய்ச்சல் முறையில இந்த இனப்பெருக்க கட்டுப்பாடு நம்ம கையில இல்ல. அது வந்து ஆடு பருவத்துல இருந்துச்சுன்னா கெடாக்கள் கூட இருக்கும், இனச்சேர்க்கையை செய்திடும், ஆடு வந்து சினையாயிடும். அதை வந்து கண்ட்ரோல்டு பிரீடிங் என்று சொல்லக்கூடிய இனப்பெருக்க கட்டுப்பாடு அங்கு நம்ம கையில இருக்காது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு ஆடு குட்டியிலிருந்து வளர்ந்து பருவ வயதை அடைவது 6-9 மாசத்துக்குள்ள கூட பருவ வயதை அடைந்து விடும் பிட்டை ஆடுகள். கிடாக்கள் பார்த்தோம்னா 8-9 மாசம் 10 மாசத்திலேயே கூட பருவ வயதை அடைந்துடும். ஆனால் இன்றும் வளர்ச்சி இருக்கும். நம்ம முதல்ல ஆடுகளை வாங்கும் போது ஒன்னு சொன்ன 2 பல் வயசு, பண்ணைக்கால் வயசுல வாங்கினோம்னா இந்த ஆடோட வளர்ச்சி முடிவடைந்திருக்கும். 1.5 வருடம் வரைக்கும் வளர்ச்சி இருக்கிற ஆடுகளை நீங்க 8 மாதத்திலேயே இனச்சேர்க்கை செய்து விட்டீர்களானால் அந்த ஆடு சினையாயிடுச்சு, அந்த குட்டிகளும் வளர்ந்திருந்தா வளர்ச்சி கட்டாயமாக தடைப்படும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மேய்ச்சல் முறையில நாட்டின் ஆடுகள் ஏன் குறைவான பிறப்பு எடை இருக்கிற குட்டிகளை ஈனுது, பால் உற்பத்தி கம்மியா இருக்கு. அப்போ குறைவான எடை இருக்கிற ஆடு குட்டியும் போட்டுச்சுன்னா அந்த ஆட்டுல எப்படி பால் உற்பத்தி இருக்கும், அந்த குட்டிகள் எப்படி பிறப்பு எடை, இதுதான் அடிப்படை. அப்ப நம்ம எந்த வயதுல இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்னா, பொதுவா பெட்டையாடுகளை 1 வருட வயதுக்கு மேல, இன்னும் சொல்ல போனா அதிகமான உடல் எடை இருக்கிற இப்ப ஜம்னாபாரி மாதிரி ஆடுகள் கிட்டத்தட்ட 50-60 கிலோ வந்து பெட்டையாடுகள் எடை இருக்கும். இப்ப நாட்டின் ஆடுகள்லாம் பார்த்தோம்னா ஒரு 30-35 கிலோ வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த ஆடுகள், அதிகமான உடல் எடை இருக்கிற ஆடுகள் இன்னும் 15 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்க இனச்சேர்க்கைக்கு அனுமதிக்கணும். அப்போ 1 வருடம் இல்லாமல் நம்ம பெட்டையாடுகளை இனச்சேர்க்கைக்கு அனுமதி கூடாது. அதே மாதிரி கிடாக்களை 1.5 வயது 1.5 வயதுக்கு தான் நம்ம இனச்சேர்க்கைக்கு அனுமதிக்கணும். இந்த ஆடுகள் பருவத்துக்கு வர்றது வந்து, இப்ப மாடுகள்லாம் வந்து 18-21 நாளைக்கு ஒரு முறை பருவத்துக்கு வரும்னு சொல்றோம், நம்ம செயற்கை முறை கருவூட்டல் செய்யறோம். அதே மாதிரி 18-20 நாளைக்கு ஒரு முறை இந்த வெள்ளாடுகள் பருவத்துக்கு வரும். வெப்ப நாடுகள்ல வருடம் முழுக்க இந்த ஆடுகள் பருவத்துக்கு வரும். பருவ அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? மாடுகள்னா நல்லா தெளிவா தெரியும், ஆடுகள்ல அறிகுறிகள் வந்து நம்ம எளிதில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய கூட்டமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆடுகள் கத்தலாம், முக்கியமா வாழை ஆட்டிட்டு கத்தும், தீவனத்துல விருப்பம் இல்லாம இங்கும் அங்கும் ஓடும், பெண் உறுப்பு வந்து லேசா வீக்கமாக இருக்கும். ஆனா மாட்டுல கோலை அடிக்கிற மாதிரி ஆடுகள்ல நிறைய அடிக்காது. அப்ப இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எளிதுதான், ஆனால் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இதற்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, பண்ணை முறையில பராமரிக்கும் போது பெட்டையாடுகளை தனியாக பராமரிக்கணும், குட்டிகளை தனியாக பராமரிக்கணும், அதே மாதிரி கெடாக்களை தனியாக பராமரிக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம், இனப்பெருக்க பராமரிப்பு. அப்பதான் இனப்பெருக்கம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். கெடாக்களை காலை மாலை நம்ம உள்ள அனுமதிச்சு, எந்த ஆடு பருவத்தில் இருக்கோ அந்த ஆட்டு மேல கெடா தாவும், அதை வைத்து கூட நம்ம எந்த ஆடு பருவத்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த ஆட்டோட நம்ம எந்த கெடாவோட இனச்சேர்க்கை நடத்தணும் விருப்பப்படுறோமோ அது பேர் தான் செலக்டிவ் பிரீடிங், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம். அப்ப நம்ம கையில தான் அந்த இனப்பெருக்கம் இருக்கணும், அந்த கெடாக்களை நம்ம அனுமதிச்சு இனச்சேர்க்கை நடந்தது. இந்த இடத்துல தான் நான் சொல்ல விரும்புறேன், பதிவேடுகள் பராமரிக்காம உங்களால ஒரு பண்ணையில ஒரு மேம்பாடு அடைய முடியாது. ஏன் நான் இந்த இனப்பெருக்க பராமரிப்புல சொல்றேன்னா, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டே வருவோம், தடுப்பூசி போட்டோம், குடப்புள் நீக்க மருந்து, இது கூட ஒரு மொத்தமா நம்ம ஞாபகம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயே நிறைய நம்ம தவறுகள் நடக்கும். குறிப்பா வந்து இந்த தடுப்பூசிகளை 6 மாதத்துக்கு ஒரு முறை போடணும், ஆனா எழுதி வைக்காதனால 8 மாசம் ஆயிருக்கும், நம்ம போடாம விட்டுருப்போம், அப்ப நோய் கிளர்ச்சி வந்திருந்து நம்ம ஆடுகள், இதுதான் இயல்பா வந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஒரு பதிவேடுகள் பராமரிச்சா தான் நம்ம ஒரு பண்ணையை சரியாக பராமரிக்க முடியும். இந்த இனப்பெருக்க பதிவேடுல நீங்க பதிவு செய்யாம எந்த கெடா எந்த ஆட்டோட இனச்சேர்க்கை செய்தீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எப்ப செய்தீங்க, அந்த ஆடு எப்ப குட்டி போட போகுது, அதற்கு நம்ம ஏதேனும் விசேஷ கவனம் செலுத்தணுமோ அந்த சினையாடுகளுக்கு, இது எல்லாமே பதிவேடுகள் இருந்தால் மட்டும்தான் உங்களால பராமரிக்க முடியும். பதிவேடுகள் மிக அவசியம். குறிச்சு வைக்கணும் அப்படின்னா இந்த ஆடுகளுக்கு வந்து அடையாளம் குறியிடணும். இப்ப எல்லா ஆடும் ஒரே கலர்ல இருக்கலாம், இல்ல அந்த ஆடுகளை வந்து நம்ம அடையாளம் காண முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, வில்லைகள் இருக்கு, டேக்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து பாலியுரத்தேன் டேக்ஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரி வில்லைகள் வந்து நம்ம போடலாம். அதே மாதிரி காதுகளில் வந்து நம்ம பச்சை குத்துற மாதிரி கூட நம்ம எண்ணும் எழுத்தும் பொறிக்கிற மாதிரி எல்லாம் கூட செய்யலாம். அப்போ நம்ம ஒரு அடையாள குறியிடணும், அடையாள எண்ணெய் வச்சு பதிவேடுகள் பராமரிக்கணும். குறிப்பாக அந்த இனப்பெருக்க பராமரிப்புல பதிவேடுகள் பராமரிக்காம நம்மளால ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாது. அப்போ நம்ம குறிச்சு வச்சுக்கிறோம். இப்போ எப்போ இந்த ஆடுகளில் திரும்ப பருவத்துக்கு வரோம்னா, பொதுவாக வெள்ளாடுகளில் கெடாக்களை கொண்டு நம்ம இனச்சேர்க்கை நடத்தும் போது இனப்பெருக்க வெற்றி என்று சொல்லக்கூடிய கன்செப்ஷன் ரேட் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். இப்போ 100 ஆடுகள் இனச்சேர்க்கை செய்யறோன்னா 90 ஆடுகள் திணைப்பிடிப்பதில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த சமயத்தில் அந்த ஆடுகளை கெடாக்க அனுமதிக்கணும், எவ்வளவு தடவை அனுமதிக்கலாம். இப்போ நான் 20 நாளைக்கு ஒரு முறை பருவத்துக்கு வரும்னு சொன்னேன், அறிகுறிகள் 2-3 நாட்களுக்கு இருக்கும். அப்போ இந்த அறிகுறிகள் ஆரம்பித்த அடுத்த நாள் கெடாக்களுக்கு அனுமதிச்சு, இன்னும் சொல்ல போனால் அதற்கு அடுத்த நாளும், ஒருவேளை அது பருவம் இன்னும் நீடித்து இருந்ததுன்னா 2 முறை, 1 நாள் இடைவெளியில 2 முறை கெடாக்களோட முன்னாடி நாளுக்கு என்ன கெடா பயன்படுத்தினீங்களோ அதே கெடாவை அடுத்த நாளுக்கும் பயன்படுத்தணும். இதன் மூலமாக சினைப்படும் வாய்ப்பை உறுதிப்படுத்துறோம் முதல்ல. ரெண்டாவது, இரட்டைக்குட்டி போடும் வாய்ப்பை பத்தி நம்ம முதல்லயே பேசணும். அப்ப இரட்டைக்குட்டி போட்டா தான் நமக்கு லாபம் அதிகம். இந்த இரட்டைக்குட்டி போடும்போது என்பது மரபு வழி சார்ந்தது. இது 2 கருமுட்டை வருவதனால 2 கரு உண்டாகி இரட்டைக்குடி போடும். சில நேரங்களில் பார்த்தோம்னா முதல் கருமுட்டை வருவதற்கும் 2வது கருமுட்டை வருவதற்கும் நேரம் கொஞ்சம் கழித்து கூட வரலாம். அந்த மாதிரி சமயங்கள்ல 2வது முறை கெடாக்களை அனுமதிக்கும் போது இந்த இரட்டை குட்டி போடும் வாய்ப்பை கூட நம்மளால அதிகரிக்க முடியும். அதற்கப்புறம் இந்த ஆடுகள் சினைக்காலம், ஆடுகள் 147-154 நாட்கள், 5 மாதம் தான் அதோட வெள்ளாடுகளோட சினைக்காலம். இதுல ஏதேனும் நம்ம சிறப்பு கவனம் செலுத்தணுமான்னா, 4 மாத சிடை முடிந்தவுடன் கடைசி 1 மாதம், பொதுவா முதல்லயே பேசணும், குட்டிகளோட பிறப்பு எடை குறைவாக இருக்குதுன்னு. குட்டிகளோட பிறப்பு எடை குறைவாக இருப்பதற்கு மிக மிக முக்கிய காரணம், மரபு வழி காரணம் ஒண்ணு இருந்தா கூட அந்த சினையாடுகள் பராமரிப்புல நம்ம கவனம் செலுத்தாத ஒரு முக்கிய காரணம். அப்ப இந்த சினையாடுகள் கடைசி 1 மாதத்துல நம்ம அதற்கு கொஞ்சம் ஊட்டச்சத்து இந்த கலப்பு தீவனம் எல்லாம் கொடுக்கும் போது கட்டாயமாக பிறப்பு எடை கொஞ்சம் அதிகரிக்க முடியும். அதே மாதிரி பால் உற்பத்தியும் நம்மளால அதிகரிக்க முடியும். அப்ப 5 மாதத்துல இந்த ஆடுகள் குட்டிகள் போடும். இந்த குட்டிகள் போடுவதற்கு முன்னாலேயே 4 மாதத்திலேயே ஆடுகளை பிரிச்சு அந்த கடைசி 1 மாதத்துக்கு விசேஷ உணவுகள் நம்ம கொடுத்து தீவன பராமரிப்பு நல்ல முறையில் பண்ணி அந்த ஆடுகளை குட்டிகள் ஈன்ற போது நம்ம சிறப்பு கவனம் செலுத்தி நம்ம அந்த குட்டிகளை எல்லாம் பால் ஊட்ட வைக்கணும். குட்டியை நல்ல முறையில் வளர்த்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல வருமானத்தை நமக்கு தரும். அதற்கு அடிப்படை வந்து இந்த ஆட்டில் வந்து பால் உற்பத்தி இருக்கணும், அதுக்கு நம்ம நல்ல தீவனம் கொடுத்துட்டு இருக்க போகிறோம், நல்ல ஆடுகளை தேர்வுபடுத்தியிருக்கோம். ஆனால் இந்த சீம்பால் என்று சொல்ற கொலஸ்ட்ரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தெரியும். குட்டி போட்ட முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே, குட்டி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த குட்டிகளை எழுந்து நிக்க ஆரம்பிச்சு. நம்ம கொஞ்சம் உதவி புரியலாம், சுத்தமான ஒரு துண்டு மாதிரி வைத்து கொண்டு மேலெல்லாம் நம்ம தொடச்சோம்னா ரத்த ஓட்டமெல்லாம் அதிகரிச்சு அந்த குட்டியே வந்து நின்றுட்டு நிற்கும். அப்போ இந்த முதல்ல சொரக்கூடிய பாலான சீம்பால் இந்த அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த குட்டிகளுக்கு கிடைக்கும் மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா சீம்பாலோட தன்மை சாதாரண பாலை விட சத்துக்கள் குறிப்பாக புரதச்சத்துக்கள் 3-4 மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த சீம்பாலில். கூடவே நோய் எதிர்ப்பு சக்திக்கான இம்யூனோகுளோபுலின் என்று சொல்லக்கூடியது இருக்கும். இந்த இம்யூனோகுளோபுலின் நோய் எதிர்ப்பு சக்தி குட்டிகள் சீம்பாலை குடித்த பிறகு அந்த சத்துக்கள் குடல்ல உறிஞ்சப்படணும். இந்த உறிஞ்சப்படும் வேகம் இந்த முதல் ஒரு மணி நேரத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நேரம் செல்ல செல்ல அந்த உறிஞ்சப்படும் இம்யூனோகுளோபுலின் நோய் எதிர்ப்பு சக்தி உறிஞ்சப்படும் தன்மை குறைய ஆரம்பிக்கும். அதனால அந்த சீம்பால் கொடுக்கறது நம்ம உறுதிப்படுத்தணும். அதே மாதிரி முதல் வாரத்துல 3-4 முறை பால் ஊட்ட வைக்கலாம். 2வது வாரத்துல 1-3 முறை, 15 நாட்களுக்கு பிறகு காலை மாலை 2 வேளைக்கு ஊட்ட வைத்தா போதும். இந்த நேரத்துல ஒன்னு தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு நாளைக்கு ஊட்ட வைக்கலாம்னு. பொதுவா வெள்ளாட்டு குட்டிகளை 3 மாதம் வரைக்கும் கூட நம்ம பால் ஊட்ட வைக்கலாம். இப்போ எல்லாரும் பராமரிக்கிற முறை என்னன்னா தாயாடும் குட்டி ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க. இந்த இடத்துலதான் நம்ம ஒரு சின்ன பராமரிப்பு முறைகளை மாற்றம் செய்யணும். இந்த மாதிரி தாயும் குட்டியும் ஒரே இடத்துல பராமரிச்சுட்டு பால் ஊட்டிட்டு தீனி சாப்பிட்டு இருந்துச்சுன்னா 3 மாதம் பால் மறக்கடிக்கிறதுக்கு அப்புறம்தான் தாயாடு பருவத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப குட்டி இன்று 4 மாதங்களுக்கு மேல் தான் தாயாடு பருவத்துக்கு வரும். ஒரு சின்ன பராமரிப்பு முறை என்ன செய்யலாம்னா இந்த குட்டிகளை தனியாக பராமரிக்கிறோம். குட்டி பிறந்து அந்த சீம்பாலெல்லாம் ஊட்டிட்டு தனியா பராமரிச்சுட்டு பால் ஊட்டுற நேரத்துல மட்டும் தாயாடுகள் அனுமதிச்சு தனியா பராமரிச்சோம்னா இந்த தாயாடுகள் குட்டி ஈன்ற 45-50 நாட்களுக்குள்ளேயே திரும்பவும் பருவத்துக்கு வந்துடும். அப்ப திரும்பவும் நம்ம கெடா சேர்த்திடலாம். அப்ப நம்ம குட்டி ஈனும் இடைவெளி பாத்தீங்கன்னா ஒரு 7 மாதத்திலிருந்து 8 மாதத்திற்குள் அடுத்த குட்டியை நம்ம, இதுதான் நம்மளோட இனப்பெருக்க பராமரிப்புல முக்கியமான முறை. இப்ப இதை நம்ம செய்யும் போது 1 வருடத்துக்கு 2 தடவை குட்டி எடுக்க முடியாது, ஆனா கட்டாயமா 2 வருஷத்துக்கு 3 தடவை நம்மளால குட்டி எடுக்க முடியும். நம்ம அறிவியல் முறைப்படி வளர்க்கும் போது 7 மாதத்திலிருந்து 7.5 மாதத்துக்குள்ள குட்டி போட வைப்பதுதான் ஒரு நல்ல பண்ணை மேலாண்மையின் அடையாளம்.
சரிங்க சார், இப்ப வந்து ஒரு நல்ல பண்ணை அதாவது வெற்றிகரமா அந்த பண்ணை வந்து நடத்துறதுக்கு இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கறத வந்து நல்ல விளக்கமா சொன்னீங்க. இப்போ அடுத்ததான் நமக்கு வந்து முக்கியமானது வந்து விற்பனை. விற்பனை அப்படிங்கும் போது எந்த வயசுல இருந்து எந்த வயசுக்குள்ள இந்த ஆடுகள் வந்து விற்பனை கொண்டு போனோம்னா அது நல்ல அதிக எடை, அதன் மூலம் நமக்கு அதிகமான வருமானம், இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
விற்பனை வழிமுறைகளை நம்ம முதல்ல கவனத்துல வச்சுக்கணும். நம்ம எங்க விற்க போறோம், யாருக்கு விற்க போறோம், என்ன எடையில விற்க போறோம், என்ன விலையில விற்க போறோம். பொதுவா வந்து விற்பனை முறையின்னு பார்த்தோம்னா ஆட்டிறைச்சி விற்பனை செய்யற கடைக்காரர் நேரடியா வந்து ஒரு மொத்த மதிப்பாகத்தான் ஆடுகளை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணை முறையில வளர்க்கும் போது முதல்ல நம்ம ஆடு என்ன எடை இருக்கு, என்ன வயசுல விற்கிறோம், இந்த ஆட்டோட மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல பேசின மாதிரி இந்த வெள்ளாட்டு இறைச்சிக்கு விருப்பம் அதிகம், தேவையும் அதிகமாயிட்டே இருக்கு, விற்பனை விலையும் அதிகம். ஆனா அந்த விற்பனை விலை நமக்கு சரியானது கிடைக்குதா அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கணும். பொதுவா உங்க பகுதியில என்ன இறைச்சி விலையில வித்துட்டு இருக்காங்களோ, இன்னைக்கு வந்து ஒரு வெள்ளாட்டு இறைச்சி வந்து 1 கிலோ 400 ரூபாயிலிருந்து 450 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல தகுந்த மாதிரி கிடைக்குதுன்னா அந்த இறைச்சியோட விலையில பாதி விலை உங்களோட ஆட்டின் உயிரோட எடை 1 கிலோவிற்கு கிடைக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு அடிப்படை. இப்போ ஒரு ஆட்டு இறைச்சி வந்து உங்க ஊர்ல வந்து 420 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா உங்க ஆடுகளை எடை போடணும். அந்த ஆடு வந்து எவ்வளவு எடை இருக்கோ அதுல 1 கிலோ உயிரோட எடைக்கு பாதி விலை, அதாவது வந்து 210 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும். இதான் வந்து அடிப்படை. வெள்ளாட்டுல ஒன்னு சொல்லுவாங்க, வெள்ளாட்டு அர்த்தம்னா வீணா போற பொருள் அங்க எதுவுமே இருக்காது. குடலை தனியா விற்கிறாங்க, தலை தனியா விற்கிறோம், தலைக்கறி, மூளை, ரத்தம், அப்புறம் கால் தனியா, தோல், தோல் 12 துளை, ஒரு ஏற்றுமதி வாய்ப்புகள் உள்ளது. அந்த தோலுக்கும் ஒரு நல்ல விலை இருக்கு. அப்ப இது எல்லா பொருளுமே நம்ம வெள்ளாடுகள்ல விற்பனை செய்யறது தான். எந்த வயசுல விற்கலாம்? பொதுவாக 6-9 மாத வயது தான் விற்பனை வயதுன்னு சொல்றோம், மார்க்கெட்டிங் ஏஜ். நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல சொன்னோம், நம்ம கறிக்கடைக்காரரு என்ன இடையில விற்கிறாரோ அதை தான் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து ஆடு நல்ல முறையில வளர்த்து 25 கிலோ ஆகுது 20 கிலோ ஆகுதுன்னு நம்ம கொண்டு போனோம்னா அதை விற்க முடியுமாங்கிறது. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம கறி வாங்கி சாப்பிட்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா எடை அதிகமா இருந்தா வயது அதிகமான ஆடு, வயதான ஆட்டை கொடுத்துறாங்க, இறைச்சி வந்து மிருதுவா இருக்காது, ரொம்ப கடினமா இருக்குங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து இப்போதைக்கு என்னன்னா ஒரு 10-15 கிலோ உயிரோட எடை இருக்கிற ஆடுகள் தான் இறைச்சிக்கு போகுது. வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா 25-30 கிலோ உடல் எடை வந்து அங்க விற்பனை எடையா இருக்கு. நம்ம ஊர்ல 10-15 கிலோ. அப்ப 15 கிலோ உடல் எடை எப்ப வருதோ அப்ப விற்கலாம் ஒரு முறை. அது வந்து 5 மாதம் 6 மாதத்துக்குள்ள வர்ற மாதிரி கூட பண்ணலாம். அல்லது 6 மாதத்துல எவ்வளவு அதிகமா எடை கிடைக்குதோ அதை நம்ம ஏதேனும் ஒரு விற்பனை வயதையோ விற்பனை எடையோ நம்ம ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு அதை நம்ம அடையறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இந்த மாதிரி விற்பனை வழிமுறைகள் நம்ம சரியான முறையில வச்சு பண்ணலாம். நேரடியா நம்ம ஏதோனும் சில்லறை விற்பனை அங்காடி அமைச்சு நம்ம பண்ணலாமான்னா அதற்கூட நம்ம கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துல சுத்தமான இறைச்சி உற்பத்தி பண்ணி ஒரு இறைச்சி கடை அமைப்பதற்கான பயிற்சிகளும் அதுக்கு தேவையான ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கூட நேரடியா விற்கிறது கூட பண்ணலாம். ஆனா இப்போது இருக்கும் சூழல்ல நம்ம ஆடுகளை அப்படியே எடை போட்டு விற்கணும். அந்த பழக்கத்தை நம்ம முதல்ல கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஆடு என்ன எடையில இருக்கு, நம்ம ஆட்டோட மதிப்பு தெரியாமே நம்ம ஒரு மொத்த விலைக்கு விற்காம எடை போட்டு அந்த ஆட்டுக்கான மதிப்புகளை தெரிந்து அதை பொறுத்து நம்ம விற்பனை செய்யலாம்.
சரிங்க சார், இப்ப வந்து விற்பனையிலையும் விற்கிற அந்த நம்ம ஆட்டினுடைய மதிப்பு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பொதுவா ஒருத்தர் பண்ணை அமைக்கணும், இந்த ஆட்டு பண்ணை அப்படின்னு நினைக்கும் போது முக்கியமா அவர் வந்து பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், அதாவது நீங்க சொன்ன இந்த தொழில்நுட்பங்கள்லாம் இல்லாம இன்னும் நீங்க ஒரு ஆடு வளர்ப்போருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
இப்ப இந்த பண்ணை முறையில தீவிர முறையில பரண்மேல் ஆடு, சலடை தரை, உள்ள சிமெண்ட் தரை, இந்த முறையில ஆடுகளை தீவிர முறையில கட்டாயமா வளர்க்கலாம். விவசாயிகளுக்கு இது ஒரு கூடுதல் வருமானம் தரக்கூடிய வளர்ப்பு என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் இதை கோழி பண்ணை மாதிரியோ, கறிக்கோழி பண்ணையோ, முட்டை கோழி பண்ணையோ, இல்ல அதிக பால் உற்பத்தி தரக்கூடிய மாட்டு பண்ணை மாதிரி இதை ஒரு வணிக ரீதியில வளர்க்கக்கூடிய சூழல் இப்போதைக்கு இருக்குதா என்று சொன்னால் இதை படிப்படியாகத்தான் அடைய முடியும். எடுத்த உடனே இதை வந்து நம்ம 100 ஆடு 200 ஆடு வைத்து பெரிய பண்ணை அமைக்கிற மாதிரி திட்டமிடாமல் அந்த விவசாயி தன்னோட நிலத்துல 1/2 ஏக்கர் இந்த தீவன பயிருக்காக, நான் சொன்ன மாதிரி புல்வகை, தானிய வகை, பயறு வகை, மரத்தீவனம், இதெல்லாம் 1/2 ஏக்கர்ல முதல்ல பயிர் செஞ்சு ஒரு யூனிட் என்று சொன்னோமே 15 பெட்டையாடுகள் நாட்டின் ஆடுகள் ஒரு தலைச்சேரிக்கடா வைத்துக்கொண்டு முதல்ல பண்ணை முறையில இதுவரை கூறிய அறிவியல் முறைகள்ல எல்லா பராமரிப்பு முறைகளை பின்பற்றி பண்ணை துவங்கி படிப்படியாக அதன் திறனை அதிகரித்து முதல்ல வரக்கூடிய அந்த கலப்பின குட்டிகள், அதாவது நம்ம தலைச்சேரி இனத்தோட நாட்டின ஆடுகளை கலப்பினம் செய்து முதல் தலைமுறை கலப்பின குட்டிகள்ல கடா குட்டிகளெல்லாம் நம்ம வித்துட்டு வரலாம். இந்த பெட்டையாடுகளை விற்காம நம்ம வச்சிருக்கலாம். இப்ப இந்த பெட்டையாடுகள்லயும் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டாக் என்று சொல்வார்கள். எந்த ஆடுகளை வச்சுக்கலாம், எந்த ஆடு 2 குட்டி போடுச்சோ, எந்த ஆட்டுல பால் நிறைய இருந்துச்சோ, எந்த ஆட்டோட குட்டி பிறப்பு எடை அதிகமா இருந்ததோ அந்த குட்டிகளை நம்ம விற்பனைக்கு கொண்டு போகாம அதை நம்ம பண்ணையில 15 சேர்த்தி 16 அப்படி சேர்த்திக்கணும். இந்த மாதிரி சேர்த்திட்டே வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஆடுகள், அந்த ஆடுகள்ல நம்ம எதிர்பார்ப்புக்கு இல்லாத ஆடுகளை, 1 குட்டி போடுற ஆடு, சினையாகாத ஆடு, அடிக்கடி நோய்வாய்ப்படுற ஆடு, இந்த ஆடுகளை தேவையில்லாததை கழிக்கிறோம். இந்த நல்ல ஆடுகளை வைத்துக்கொண்டு தேவையில்லாத கடையில் கழித்து தொடர்ச்சியாக இந்த பண்ணை மேலாண்மை முறைகளை பின்பற்றி இந்த ஆடுகளோட எண்ணிக்கை படிப்படியாக அதிகப்படுத்தி நம்மளால் விவசாயத்தோடு சேர்ந்து எத்தனை ஆடுகள் தாய் ஆடுகள் பராமரிக்க முடியுமோ அது ஒவ்வொரு விவசாயிக்கும் வேறுபடும். வேற யாரோ ஒருத்தர் வந்து நிறைய வளர்க்கறாருன்னு சொல்லி நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட சூழலுக்கு நம்ம எவ்வளவு ஆடுகளை பராமரிக்க முடியுமோ அந்த மாதிரி வளர்த்தோம்னா கட்டாயமா இது ஒரு நிலையான வருமானம் விவசாயிகளுக்கு வழங்கும். அதன் மூலமாக ஒட்டுமொத்த விவசாயத்திலிருந்து அவர்கூடிய வருமானம் அதிகமாகும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதனால் இந்த கருத்துக்களை மனதில் வைத்து விவசாயிகள் இந்த ஆடுகளை தீவிர முறையில பண்ணை முறையில வளர்த்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்.
ரொம்ப நன்றி சார், ஆடு வளர்ப்பு பத்தி நம்ம நேயர்களுக்காக ரொம்ப விரிவான விளக்கங்கள்லாம் சொல்லினீங்க, தந்த இந்த தகவல்களுக்காக நேயர்கள் சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் வெள்ளாடுகளை கொட்டகை முறையில பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்படிங்கிற முறையில வளர்க்கும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தி கடந்த 3 வாரங்களாக நமக்கு நிறைய விவரங்கள் சொன்னாங்க. சரவணம்பட்டியில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் ஆறுமுகம் அவங்க. நீங்கள் கேட்ட இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை அமைக்கிறதுல ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422 2431055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தால் crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.